ஓம் சிவாய நமன். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
இந்த பஞ்சாட்சர பகருடை என்ற நூலினுடைய ஆசிரியை பற்றிய ஒரு சிறு குறிப்பும் திருவைந்தெழுத்துக்களை பற்றிய சில செய்திகளையும் பார்த்தோம். வேடப்பதேசிகர் பேரு வேடப்பதேசிகர் செய்த நூலாக நமக்கு கிடைத்திருப்பது இந்த பஞ்சாக்கர பகருடை என்ற இந்த ஒரு நூல்தான். இவருடைய பெருமையெல்லாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது தந்தையினுடைய புகழ் மகனால தெரியும். அதுபோல பேரு வேலப்பதேசியருடைய புகழ் எவ்வளவு பெரிய அறிஞர், எவ்வளவு பெரிய ஞானி என்று தெரிய வேண்டும் என்றால் அவருடைய மாணாக்கராகிய சிவஞான முனிவரவைத்தான் அறிய வேண்டும். வேலப்பதேசியருடைய மாணாக்கர் சிவஞான முனிவர். அது 10வது குருமகா சன்னிதானமாகிய வேலப்பதேசிகளிடத்தில் பெற்ற ஞானத்தை பேரு வேலப்பதேசிகர் சிவஞான முனிவருக்கு உரைத்தார். சிவஞான முனிவருக்குடைய சித்தாந்த ஞானத்திற்கும் வடமொழி தென்மொழி ஆகிய மொழிகளில் பெற்ற பெரிய பயிற்சிக்கும் வித்திட்டவர் வளர்த்தவர் பேரூர் வேலப்பதேசியர். அவர் செய்த நூல் இந்த ஒரு நூல் என்றாலும் கூட அவர் வித்திட்டு வளர்த்த பெரிய மரமாக விருட்சமாக கணித மரமாக வளர்ந்தவர் சிவஞான முனிவர். சிவஞான முனிவருடைய பெருமைக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் பேரூர் வேலப்பதேசியர். தாம் அது எப்படி ஒரு நம்ம அவ்வியார் பாட்டு ஒன்று நாம பள்ளியெடுத்து படிக்கும்போது படிச்சிருக்கோம். குளத்தில் இருக்கக்கூடிய சின்ன மீனுடைய கண் இருக்க அது அதை காட்டிலும் சிறிதா இருக்கும். அது போன்ற சிறிய விதை ஆழம் விதை. அந்த விதை வந்து மரமாயிடுச்சு போனா அது அரசர்கள் 4 வித படையோடும் ரத கஜ துரக பதாதி ஆகிய 4 வகை படையோடும் வந்து தங்குவதற்குரிய இடத்தை கொடுக்கும். அதுபோல சிவஞான முனிவர் வேலப்பதேசியரிடம் பெற்ற அந்த பெரிய ஞானத்தை சிவஞான முனிவர் வேலப்பதேசியர் துதியாக ஒரு பாட்டு பாடியிருக்கார், ஒரு செய்யுள் ஏற்றிருக்கார். அது சிவஞான முனிவர் எழுதிய காஞ்சி புராணத்துல ஆசிரியருடைய துதியாக பாட்டு இருக்கு. அந்த பாட்டு அந்த விதைய போல பெருமைய சொல்ற. நாம பஞ்சாக்கர பகருடை படிக்கின்ற பொழுது வேலப்பதேசிகருடைய துதியாக சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல பாடிய அந்த துதியை சொல்லித்தான் தொடங்குவது ஒரு மரபு. அதனால இன்னையிலிருந்து இனி எல்லா வகுப்புலயும் முதல்ல வந்து அந்த துதியை சொல்லிட்டு தான் தொடங்குவோம். எவ்வக கோட்பாடு பொருளும் அஞ்செழுத்தின் அடக்கி அவற்று இயல்பு காட்டி மெய்வகை அஞ்சவத்தையினும் நிற்குமுறை ஓதுமுறை விளங்கத் தேற்றி அவ்வெழுத்தின் உள்ளீடும் அறிவித்து சிவபோகத் தடுத்து நாயேன் செய்வினையும் கை கொண்ட வேலப்பதேசியந்தாள் சென்னி சேர்ப்பாம் என்ற இந்த துதியில இந்த பஞ்சாக்கர பகரடையில் இருக்கக்கூடிய அத்தனை செய்தியும் சுருக்குமா இங்கு சொல்லி இப்படி சொன்ன வேலப்பதேசியனுடைய திருவடிகளை சென்னி சேர்ப்போம் என்று சொல்றார். இந்த கருத்தை நாம இந்த நூலை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை விரிவாக பார்ப்போம். இப்ப நாம நூலை படிக்க தொடங்குவோம். இது 48 கண்ணி தான். தினம் வகுப்பு சுரங்கிறதுனால அதை படிச்சோம்னா அநேகமா கிட்டத்தட்ட மனப்பாடம் ஆகிடும். அதனால இப்ப மூல பாடத்தை மட்டும் முதல்ல ஒரு இடம் பூரா பார்த்துருவோம். இது வந்து கலிவெண்பா யாப்ல அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு யாப்புக்கும் யாப்போசை என்ற ஒரு ஓசை ஒண்ணு உண்டு. செய்யுள படிக்கின்ற போது அந்த ஓசைப்படிதான் படிக்கணும். செய்யுள வந்து உரங்கடி மாதிரி படிச்சா செய்யுள சுவைக்க முடியாது. வெண்பாவுக்கு என்று ஒரு ஓசை, ஆசிரியப்பாவுக்கு ஒரு ஓசை, ஆசிரிய விருத்தங்கள்ல பல ஓசை இருக்கும். அந்த அது மாதிரி அந்த அது சுருக்கமா சொல்றேன்னா, வெண்பா வந்து எப்படி ஓசையா இருக்கணும்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொன்ன டக்குன்னு ஒரு பதில் சொன்னா இல்லையா, அது கேட்ட கேள்விக்குரிய பதில் அந்த மாதிரி இருக்கணும்னு. இதெல்லாம் நமக்கு தொழிலாப்பியத்துல ஒரே ஆசையில் சொன்னதுதான். அகவெட்பா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குறி சொல்ற துரத்தைகளுக்கு வச்சு சொல்றாங்க இல்லையா, அவங்க ஒரு பாட்டு பாட்டு குறி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும். ஆமா, கலிப்பாவுடைய ஓசை எப்படி இருக்கும்னா, சுள்ளல் ஓசையா இருக்கும், குதிரை தாவி தாவி போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவுக்கும் ஒரு ஓசை ஒண்ணு உண்டு. அந்த ஓசையோட படிச்சா அது ஒரு சுவையாக இருக்கும். இப்ப இது வந்து கலிவெண்பா. இந்த கலிவெண்பா வந்து பக்ரொடை பல தொடையாக அமைந்தது. இப்ப இந்த பல தொடை இல்லாத கலிவெண்பாவும் உண்டு. இங்க தனிச்சொல் தொடையாக வருது. சிவபுராணம், சிறுவாசத்து சிவபுராணம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கலிவெண்பா தான். பின்னால் வரக்கூடிய இதெல்லாம் அண்டப்பகுதி இதெல்லாம் போற்றி திருவகவல் அதெல்லாம் ஆசிரியப்பா. சிவபுராணம் மட்டும் கலிவெண்பா. அது வந்து அந்த தொடை இல்லாதது. இப்ப நமக்கு பாடத்துல வந்து கந்தர் கலிவெண்பா இருக்கு. கந்தர் கலிவெண்பா, இந்த போற்றி பொருடைய வெண்பா, இதெல்லாம் ஒரே விதமான யாப்பு.
பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாடும் என்னாளுமே நாடி துண்ணாத வேத முடிவின் விளங்கும் ஒளி.
அது பாட்டு படிக்கிற போது அடி தாவி தாவி போற மாதிரி இருக்கும் பாருங்க. குதிரை கேள்வல் தாங்கி தாவி போற மாதிரி இருக்கும்.
உயிரின் போத முடிவில் பொருந்தும் ஒளி நாதம் முதலாக நின்று முகிழ்த்த உலகின் விதமான எல்லாம் விரித்தும் திறமாக ஊர்வேர் உருவம் இவையொன்றும் இளன் என்றாலும் காரார் மலையின் கழைமுத்தம் ஏறாரும் நாகமணி அயிலின் நன்குரடு சந்தம் மஞ்சை தோகை முதல் கொண்டு சுவேத நதி வேகமா வந்து வணங்கும் மது சூழ் பெருந்துரையே அந்த நாள் வந்திருந்த ஆட்சியால் பந்தம் அகல் ஊரென்று நாடி உலவாத இன்பமர் சீரொன்று வேலப்ப தேவனெனப் பேர் கொண்டு அறியாமை யான் நீங்கி அன்புருவமாக பிரியாதே நிற்கும் பெரிய அறிவே உருவாய் அமர்ந்திருந்த உன்னை உளத்துள் மறுபாவகையான் மகிழ்ந்து பொருள் வேட்கை உள்ளத்தே வைத்தே உகந்தவர் போல் யான் வணங்கும் கள்ளத்தை மெய்வணக்கமாக கண்டு வள்ளலவன் ஆதலினால் என்னை அருட்கடை கண் வைத்தருளி தீதகலும் உண்மை செயல்கள் என்று ஓதுகின்ற பெத்தம் முத்தியாக பிறங்கும் உயிர்க்கு அஞ்செழுத்தும் ஒத்த சிவாய நம ஓதில் சுத்த பருதி ஒளி கண் விளக்கு பாங்கில் இருள் போல மறுவும் சிவம் சக்தி உயிர் மாயை விரவும் மலமாகும் இருளின் அலர்விழி போல் ஆணவத்தின் ஏகமாய் வல்வினையின் ஈட்டத்தால் மோகமாய் நின்ற நிலை மகரம் நீடும் இருள் விளக்கில் சென்ற விழிக்கு ஒருவர் சேர்த்துதல் போல் ஒன்ற வரும் நகரம் வந்த வழிமருவி மூன்றும் இருவினையின் போக விதமெல்லாம் உருவுடன் நின்று ஆர்யர்கள் தாம் அருந்த ஐந்தும் முதல் ஈரிடையாய்ச் சேரும் வகை பலவாய் சேர்ந்தவைகள் ஓரும் சகல நிலையாம் இவைகள்தாம் பெத்தம் நீயோ அகலும் முறை தேராய் அகல்வாய் புகழும் இதில் வந்த பெரும் புண்ணியத்தால் வாய்த்த மலபாகத்தால் தந்த சக்தி சேரவினைதாம் ஒப்ப இந்த அவதரத்தில் அண்ணல் அருளுருவாய் தோன்றி பவமகற்றும் நன்னெறி பாரித்தே அவம் மிகுத்த காயத்தை காட்டி அது காணாமை காட்டிய பின் மாயத்தை நீக்கும் வகையினால் தீய இருள் விளக்கு ஆதித்தன் எழுகிரணத்துள்ளே மருள் விளக்காவாரன்று மாள
தெருவிடிவோர் ஆமா நமக்கள் அருள் சிவத்தால் மாற உயிர் தாமாம் முறைமூன்றும் ஜாக்கிரமாம் நாமே அறிவோமோ கண் அறுக்கணார் ஒளியை விட்டு பிரியா நிலையை தேரப் பேசி செரியருளைக் கண்டு அடிமையாக கருதி முறைமாறி தொண்டுபடும் சொப்பனத்தை சொல்லியே கொண்ட ஒளியதனால் கண்ணுணரும் உண்மை போல் யானும் அழியதனால் யாவும் அறிய தெளிவாம் அருள்கருவியாம் என்று அகந்தை உற முன்னம் மறுமருவத்தான் நடுவே ஆகும் இருள் சுழுத்தி என்றொழியும் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேறி நீ உன் என்ன அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறை பொருளோடு ஓரறிவாய் தான் ஒழிதல் ஒன்றுரியம் பாரென்று ஒளிகுணமே அல்லால் ஒன்பொருள் ஒன்றென்று தெளி படிசேர் விழிபோ சேர்ந்து ஒளி என்ன நில் என ஆனந்த நேய நிலை ஆக்கியனை இல்லென்றே இன்புருவில் ஏகமாய்ச் செல்ல துரியாதீத பெருமை சொல்லாமல் சொல்லி பிரியாத ஐந்தவத்தைப் பேற்றில் சரியாய் தசகாரியம் ஏழாய் சேரும் ஓமை வசமாம் கரும்பின் வகைகள் நிசமான சுத்த அவத்தையாம் கரும்பின் தொல்கணு ஐந்தாகும் முறை முத்தி ஒரு சாக்கிர முதலாம் பத்து முழம் காரியம் அவற்றின் மூன்றடைக்கு பங்கேள் வடங்கம் முறை வைக்கில் ஒழுங்கான தத்துவ ரூபமுடன் தற்காட்சி சுத்தி உயிர் ஒத்த உருவம் உயிர்காட்சி சுத்தி லாபம் இவை ஏழில் இறங்கும் உயிர்காட்சி நிலாவு சிவரூபம் நேராம் குலாவு சுத்தி தன்னில் தரிசனமும் சர்வயோகமாம் இரண்டும் மண்ணும் இவை ஏழும் ஒரு முறையில் துண்ணுகின்ற சாக்கிரத்தில் நான்கு தகு சொப்பனம் ஒன்று நீக்கும் சுழுத்தி நிறை துரியத்து ஆக்கிடும் ஒன்றாம் அதீதத்தே உற்றிடும் ஒன்றாகும் என தண்டாளில் பூசை அனுட்டானம் நன்றான சுத்த நெறியாம் எனவே சொல்லியே மெய்கண்டான் வைத்த நெறிநூலும் வகுத்துரைத்து பத்தர் குருலிங்க உண்மை எனக் கூறி நீடு இன்பம் தரும் அன்பை என் சொல்வேன் நான். வேலப்பதேசியர் பேரு வேலப்பதேசியர் சொன்ன அந்த உபதேசத்தை சொல்லி இதனால் நான் பெற்ற பயன் என்னது, இந்த பயனை நான் பெற்றேன் அவர் கொடுத்த அந்த நீடு இன்பம் நீண்ட பேரின்பம் அத அந்த அன்பை நான் என்னன்னு சொல்லுவேன், தரும் அன்பை என் சொல்லுவேன் தான். அந்த அவர் கொடுத்த அந்த கருணையை நான் என்ன என்று நான் சொல்லட்டும், எப்படி நான் பாராட்டும் என்று சொல்லி முடிக்கின்றான். இப்போ நாம நூல்ல பார்ப்போம். நமக்கு சைவ சித்தாந்தத்தில் குரு என்பவர் வெறும் நம்ம போல மனுஷர் அல்ல, குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவாக வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா சிவன் தான். சிவன் வந்து எங்கும் யாவகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு சிவஞான சித்தியார் பொழிப்புறையில சிவஞான முனிவர் அந்த பரசிவத்துக்கு ஒரு தொடர்ன்னு சொல்றார், ரொம்ப அருமையான ஒரு தொடர். அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. நாம கும்பிடுற சிவம் இருக்க அந்த சிவம் எப்படிப்பட்ட சிவம் அப்படின்னு சொன்னா, அது அகண்டாகார நித்திய வியாபக சச்சிதானந்த பிழம்பு. அகண்டாகாரம் அப்படின்னா கண்டம் என்றால் துண்டு துண்டா இருக்கிறது. கரும்பு கண்டை போட்டு சாப்பிடுறோம் இல்லையா, முருங்கக்காய் கண்டை போட்டு போயிடும், கண்டம் என்றால் துண்டு. இப்போ நாம் எல்லாம் கண்டமாக இருக்கின்றோம், கண்டமாக இருப்பதனாலதான் நமக்கு பேரு முத்துக்குமார் சாமின்னு பேரு, ஊர் கோயம்புத்தூர், போக வர இருக்கிறோம். இதெல்லாம் குறி குணம் பெயர் இதெல்லாம் கண்டமாக இருக்கிற பொருளுக்கு தான் உண்டு. சிவம் அகண்டாகாரம் கண்டமற்றது. முன்னாள் இருக்க அது எதிர்மறை. அகண்ட ஆகாரம், ஆகாரம் என்றா உடம்புன்னு அர்த்தம். அவருக்கு உடம்பு இது நம்ம மாதிரி கண்டப்பட்ட உடம்பு அல்ல, அது பிரிந்த உடம்பு, அகண்டாகாரம், கண்டமற்றது, அகண்டாகாரம், நித்தியம். நாம பிறந்திருக்கோம்னு சொன்னா வச்சுக்கல, ரொம்ப லாங்கஸ்ட் பீரியட் வாழ்நாள்ல பார்த்தா 100 ஆயுசு மனுஷனுக்கு. 100 ஆயுசுக்கு அப்புறம் போயிடுறான். பிறந்தோன்னு போறது உண்டு, கொஞ்ச நாள் இருந்து போறது உண்டு, பையனும் சிறுவனாக போறது உண்டு, அந்த மாதிரி வயசாகி போறதும் உண்டு. அப்போ ஆயுசு என்ன கொஞ்சம் வேணா நீண்டு வேணா இருக்கலாமோ ஒழிய எல்லாருக்கும் ஒரு முடி ஒண்ணு உண்டு. ஈரில்லாதவன் பரமேஸ்வரன் ஒருவன் தான். அவனை இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்ற, பிறவாயாக்கை பெரியோன், யாக்கையில் பிறவாத பெரியவன் அவன், பிறவாயாக்கை. அவனுக்கு பரமேஸ்வரனுக்கு நமக்கு மற்ற தெய்வங்கள்லாம் பாக்குறோம், மீனாய் பிறந்தது, ஆமையாக பிறந்தது, பன்றியாக பிறந்தது, இதெல்லாம் திருமாவளி தேவதைக்கெல்லாம் பாக்குறோம். பரமேஸ்வரன் அந்த மாதிரி பிறந்து இறந்தான் என்பது இல்லை. ராமனுக்கும் இறந்த கதை உண்டு, பிறந்த கதை உண்டு, இறந்த கதை உண்டு. கிருஷ்ணனுக்கும் பிறந்த கதை உண்டு, இறந்த கதை உண்டு. சிவனுக்கு பிறந்த கதையும் கிடையாது, இறந்த கதையும் கிடையாது. அப்போ சந்தேகம் இன்னொரு, என்ன இப்படி சொல்றீங்க, அர்ஜுனனுக்கு அருள் புரியறதுக்கு அவன் வந்து புலையனாக வந்தா, சங்கரருக்கு காசியில வந்தபோது புலையனாக வந்தா, அப்புறம் பெரிய புராணத்துல பார்த்தோம்னா அந்தனாக வந்த நிலையெல்லாம் இருக்கிறது. சுந்தரமுத்து சாமிகளை தடுத்தாட்கொள்வதற்கு அந்தனாக வந்தான். அதெல்லாம் என்னன்னா அருள் வடிவம். அது எந்த தாயில் வைத்திருந்து வந்து பிறந்தது இல்ல, கர்ப்பாசயவாசப்பட்டு பிறந்து வந்தது அல்ல. வந்த காரியம் என்னவா முடிஞ்சோன்னு மறைஞ்சு போகுது. மற்றவெல்லாம் அப்படி இல்ல. ஒரு அம்மா ராமன் என்பது கோசலவுடைய மகத்துல பிறந்தான், பிறந்த அவன் இறந்த கதையும் உண்டு. அந்த மாதிரி கோசலி என்ற தாய் வயிற்றில் ராமன் பிறந்து வளர்ந்து பின்னால இறந்ததை போல ஒரு கதை சிவனுக்கு இல்லை. ஏன்னா அவன் பிறக்கவே இல்லை. அவன் வந்து அதனால யார் சொல்றா, இளங்கவடிகள் சொல்றார், பிறவாயாக்கை பெரியோன் என்பது. இப்போ அகண்டாகார நித்திய வியாபகம், வியாபகம் அதுக்கு ஆப்போசிட் ஏகதேசம். வியாபகம்னா விரிந்திருப்பது, ஏகதேசம்னா ஒரு பகுதியில் இத்தினோண்டு இருக்கிறது. எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சா அப்படின்னா, ஏகதேசமா புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா பூரா புரியல கொஞ்சம். அந்த காலத்துல ஒரு சினிமா ஒண்ணு வந்து பாத்தியார் பாடம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் புரிஞ்சிருச்சான்னு கேட்டார். அப்ப பையன் வந்து அங்க கிளாஸ் ரூம்ல எலி வலை இருந்தது, ஆச்சா எலி உடம்பு முடிச்சு, அவன் சொன்னான் எல்லாம் நுழைஞ்சிடுச்சு, இன்னும் வால் மட்டும் நுழையில, அது ஏகதேசம். வியாபகம்னா முழுதுமாக இருப்பது, வியாபகம் எங்கும் இல்லாமல் முழுதுமாக இருப்பது வியாபகம். இப்ப நாம இருக்கோம், நாம இந்த வகுப்பறையில் இருக்கிறோம், நாம இந்த வகுப்புல முழுதும் இல்ல, அவங்க அவங்கவுங்க நான் இந்த இடத்துக்குள்ளாரதான் இங்க இருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒருத்தரா இருக்கோம், நாம எல்லாம் ஏகதேசமா இருக்கோம், வியாபகமா இல்ல. காற்று வேணா வியாபகமா இருக்கும், ஆனா நாமெல்லாம் வந்து ஏகதேசமா இருக்கோம். அது மாதிரி பரமேஸ்வரன் அந்த அகண்டாகாரத்துல வியாபகமா இருக்கிறான், இல்லாத இடமே கிடையாது, வியாபகமா. அப்புறம் சச்சிதானந்த பிழம்பாக, சத்து சித்து ஆனந்தம் மூன்றும் ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ இந்த பலகை இருக்குது, இந்த பலகையில நீளம் அகலம் இந்த கணம் ஒண்ணு இருக்கு. இந்த பலகை இல்லாமல் இந்த பலகை துண்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, துண்டு போட்டாலும் அது இத்தினொன்று துண்டு வந்தாலும் அதுல நீள அகலம் கணம் இருக்கும். அதுபோல பரமேஸ்வரன் வியாபகமாக பிரபஞ்சம் முழுவதும் நின்றாலும் சரி, அணுவுக்குள் அணுவாக இத்தினோண்டு இருந்தாலும் சரி, அவன் வந்து இந்த மூணு சச்சிதானந்தமாக இருப்பான், சச்சிதானந்த பிழம்பாக இருப்பான். பிழம்பு என்றால் வடிவம் என்று அர்த்தம், உருவம் வடிவம் என்பது. அவன் அண்டமோர் அணுவாம் பெருமை கொண்டு, அணுவோர் அண்டமாம் சிறுமி கொண்டு பல்லா திருசிப்பால வரும். அது மாதிரி அணுவுக்குள் அணுவாக இருந்தாலும் அது சச்சியானந்தமாக தான் இருக்கும். சர்வ வியாபாரம் பெரும்பொருளாக இருந்தாலும் வியாபாரமாகத்தான் இருக்கும். இது இந்த மாதிரி இந்த இலக்கணத்துக்கு நமக்கு சாத்திரத்துல ஒரு பெயர் சொல்லுவோம், ஒரு டெக்னிக்கல் நேம் என்னன்னா சொரூப நிலை சொல்லுது. வகுப்புல நம்ம சொரூபம் தடத்தம் என்று ரெண்டு சொல். தடத்தம் என்று சொன்னால் ஒன்றன் சார்பாக சொல்லக்கூடிய விளக்கம், சொரூபம் என்று சொன்னால் அப்படி உண்மையான இலக்கணம் விளக்கம் என்பது. இப்போ அத இன்னொரு விதத்தில் சொல்லுவாங்க, பொது சிறப்பு என்று சொல்லுவது. பொது என்பது எது, பொது சிறப்பு என்பதற்கு சிவப்பிரகாசம் என்ற சாத்திர நூல்ல நம் முன்ன பொது வகுப்புக்கு சிவப்பிரகாசம் பாடம் இருந்தது, இப்ப இந்த தடவை வைக்கல. அந்த அதுல வந்து உமாபதி சிவம் நூலை தொடங்கிறதுனால நான் பொது சிறப்பை சொல்ல தொடங்குகின்றேன் அப்படின்னு தொடங்குவார். முடிக்கும் போது நான் இங்க பெந்தமுத்தி சொன்னேன் என்று சொன்னார். நூல் தொடங்குற போது பொது சிறப்பு சொல்லுகின்றேன் என்று சொல்லி தொடங்குவார். நூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெத்தம் முத்தி சொன்னேன் என்று சொல்றார். அப்ப பொது என்பது பெத்தம், சிறப்பு என்பது முத்தி, உண்மை அல்லது சிறப்பு என்பது முத்தி. ஆனா பெத்தம் என்ன, கட்டுண்டு நிலை. பந்தம் என்பதுதான் பந்தம், பா தமிழ்ல இல்லை, அதனால பந்தம் தான் உண்டு. பந்தம்னா நாம கொளுத்துற பந்தம்னு அர்த்தம் பண்ணிக்குவோம். அதனால அதை விட்டுட்டு அந்த சொல்ல கொஞ்சம் தெரிச்சு பெத்தம், பெத்தம் என்றால் கட்டுண்ட நிலை, முத்தி என்றால் விடுதலை பெற்ற நிலை, பொது என்றால் ஆன்மா கட்டுண்ட நிலையில. முப்பொருளுடைய இலக்கணம் சொல்லுவது பொதுவியல், உண்மை அல்லது சிறப்பியல் என்பது உயிரானது மலபந்தம் நீங்கிய நிலையில மூன்று பொருளுடைய நிலையும் சொல்லுவது. அப்ப இங்க சொன்ன இதுக்கு சிவத்துக்கு சொரூப நிலை உண்மை நிலை சொல்லுது. இப்ப தடத்த நிலையில அது வந்து பல விதமாக உயிர்களுக்கு அழிச்சுவிற்கு பல நிலையில வரும். அது எப்படி வருங்க நாம நூல்ல நாம பார்ப்போம். இப்ப முதல்ல வந்து நூல் தொடங்கினால இப்படி சொரூப நிலையில் இருக்கிற சிவம் என் பொருட்டாக உயிர்களின் பொருட்டாக தடத்த நிலைக்கு வந்தது. அருள் செய்கின்ற பொழுது எப்படி செய்கிறது, குருவாக வந்து அருள் செய்கிறது. குருவாக வந்து சொரூபம் நிலை இருப்பது தடத்த நிலைக்கு வந்து, ஏன்னா குருவாக வந்துட்டா அப்ப குருவுக்கு பேர் இருக்குது, இடம் இருக்குது, குறி இருக்குது. அல்ல, இப்படி வேலை பிரதேசிகர் சிவமே குருவாக வந்தார். வந்தபோது அவர் வேலை பிரதேசின்னு பேரு, அவருக்கு இருந்த இடம் இதெல்லாம் சொல்லி ஒரு தரத்துல வர்றார். இப்ப முதல்ல சொல்ற போது இப்படிப்பட்ட சொரூப சிவம்னு சொரூப சிவத்துக்கு முதல்ல இலக்கணத்தை சொல்றார். பார்ப்போம், இது வந்து நமக்கு சிவஞான போதத்துல எட்டாவது சூத்திரத்துல சொல்றார். அது உயிரானது வேடர்கள் வழிபட்டு, ஐம்புல வேடர்கள் புன்னாய் வேடர்கள் தரப்பட்டிருக்க அவன் வந்து குருவாக வந்து, நாம முன்ன ஆன்மா முன்பு செய்த தவத்தின் பயனாக குருவாக வந்து அருள் செய்துன்னு எட்டாம் சூத்திரம் சொன்னார். அந்த செய்தியை இங்கே இப்ப நமக்கு சொல்ல போறார். பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் என்னாடும் என்னாளுமே நாடி. பொன், பொன்னாடர், பொன்னாடர் என்று சொன்னா தேவலோகம், அங்க எப்பவும் பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருக்காங்க. பவர் கட் எல்லாம் ஒண்ணு கிடையாது, எல்லாம் அவங்க உடம்பும் தேஜஸ் ஒளி வீசக்கூடிய உடம்பு. அந்த நாடும் எல்லாம் ஒளி வீசக்கூடிய நாடு, எல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். அப்போ பொன்னாடர், தேவலோகத்தில் இருப்பவர்கள் பொன்னாடர் என்றால் தேவலோக வாசிகள், அவங்களுடைய இந்திரனம் என்ன, இந்திரன்னா அரசன் அர்த்தம். இந்திரன் என்றால் அரசன், அப்ப தேவர்களுக்குள்ள அரசனாக இருந்தாலும் அவனுக்கு தேவேந்திரன் பேரு. தேவேந்திரன் என்பது இந்திரன் அரசன், தேவேந்திரன். அப்போ தேவேந்திரனும் அப்புறம் பூமகனும், பூமகன் என்பது பூ, பூவென்றாலே தாமரப்பூனு அர்த்தம். மத்த பூவுக்கெல்லாம் கனகாம்பரப்பு, மல்லிகைப்பூ பேர் சொல்லி சொல்லணும். சும்மா பூன்னு சொன்னாவே அது தாமரை தான் குறிக்கும். பூவெனப்படுவது பொறிவாள் பூவே என்பது ஒரு பழமொழி. பொறின திருமகள், லட்சுமி இருக்கக்கூடிய இது பூ. அப்ப திருமகளுக்குனா பெரிய பூவா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி பூவெனப்படுவது பொறிவாள் பூவே. இங்க வந்து பூமகன் என்பது தாமரை வெண்டாமரையில அது ஆசனமாக கொண்டு வீட்டிருக்கக்கூடிய பிரம்மன். பிரம்மனும் மாதவனும், மாதவன் திருமால். மா என்றால் லட்சுமின்னு அர்த்தம், தவன் என்றால் கணவன் என்று அர்த்தம். அந்த சொல்லுக்கு மாதவன்னா பெரிய தவத்துடையவன்கிற மாதிரி இருக்கணும். ஆனா அந்த சொல்லுக்கு நேரடியான பொருள் என்ன என்றால், மா என்றால் திருமகள், தவன் என்றால் கணவன், திருமானுடைய கணவனும். இவங்க எல்லாம் நம்மை காட்டிலும் நம்மை விட அறிவில பெரியவர்கள், வாழ்நாள பெரியவர்கள். இவங்களுக்கு பல வசதிகள் எல்லாம் உண்டு. உடல் ஆரோக்கியம் பல வசதிகள் அவங்களுக்கு உண்டு. ஆனா எல்லாம் இருந்தாலும் கூட இப்படி நம்மால பரமேஸ்வரனை நேரில் காண முடியலையோ அந்த மாதிரி அவங்களும் காண முடியல. பொன்னாடர் இந்திரனும் பூமகனும் மாதவனும் இவங்கட்டுமல்ல, எந்நாடும் வேற எந்த நாட்டில் உள்ளவர்களும், நாடும் என்பது அந்த நாட்டில் உள்ளவர்கள். அங்க பொன்னாடர் தேவேந்திரனுடைய நாடு, அதே மாதிரி பிரம்மாவுக்கு ஒரு நாடு ஒண்ணு இருக்குது, சத்திய லோகம் அவனுக்கு பேரு. திருமாலுக்கு ஒரு நாடு உண்டு, அதுக்கு பேரு வைகுண்டம் என்று பேரு. அப்ப இந்த தேவேந்திரனுடைய தேவலோகத்துல வாழ்பவர்களும் தேவேந்திரனும், சத்தியலோகத்தில் வாழ்பவர்களும் அந்த சத்தியலோகத்துக்கு அரசனாகிய பிரம்மனும், வைகுண்டமும் வைகுண்ட லோகத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய திருமாலும் இன்னும் எந்தெந்த நாட்டில் இருக்கிறவர்களும் என்னாலுமே நாடி அவங்க தேடு 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 தேடுன்னு எந்த நாளுமே நீண்ட காலம் தேடியுமே பரமேஸ்வரனுடைய அடிய முடியும் காண வேண்டும், அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேடியும் நாடி துண்ணாத, துண்ணாதன்னா நெருங்க முடியாத, துண்ணாத என்றால் நெருங்க முடியாத, அடைய முடியாத. மலையாளத்தில் இந்த டெய்லர் கண்லியா தேய்க்காரர், அவனுக்கு துண்ணக்காரர்னு பேர். துண்ணக்காரர் ரெண்டு பீஸா இருக்கிறத ஒட்ட வைக்கிறாங்க, அதனால அவங்க துண்ணக்காரர். துண்ணுதல் என்றால் அடைதல், நெருக்கமாகுதல். அப்ப இந்த லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் தேவேந்திரத்துக்கு இருப்பவர்கள், தேவேந்திரனுடைய அரசன், பிரம்மலோகத்தில் இருப்பவன் பிரம்மலோகத்த அரசன், வைகுண்டத்தில் இருப்பவன் வைகுண்டத்தினுடைய அரசன், இன்னும் எந்த நாட்டில் இருப்பவங்களும் எல்லாம் எத்தனையோ காலம் தேடி தேடியும் அடைய முடியாத துண்ணாத, துண்ணாதவன். அப்புறம் அப்படி இருப்பதுனால அவன் கண்ணு தெரியாம ஒளிஞ்சிட்டு இருக்கிறானா அப்படின்னா இல்ல, அவன் ஒளி, பேரொளி. சூரியனை போல பேரொளி, சூரியன் ஒளிய யாரும் வந்து எந்த இருள வந்து மறைக்க முடியாது. ஆனாலும் சொல்றாரு, வேத முடிவின் விளங்கும் ஒளி. வேத முடிவு என்பது வேதாந்தம், வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்துக்கு அந்தமாக இருப்பது, அதுக்கு உபநிடதங்கள் என்பது பொருள். இந்திய தத்துவ ஞானத்துக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது உபநிடதங்கள். அது வேதம், அந்த வேதத்துல கர்மகாண்டம் நினைவெல்லாம் இருக்கும். ஆனா இந்த உயிர், இறைவன், உயிருக்கு இறைவனுக்கும் உள்ள தொடர்பு இதெல்லாம் பண்ற ஆராய்ச்சி எங்க இருக்குதுன்னு சொன்னா உபநிடங்கள்ல வேதாந்தத்துல தான் இருக்குது. நாம வேதாந்தம் என்ற சொல்ல நாம வந்து இந்தி தத்துவ ஞானத்துல ஒரு பிரிவினர் சங்கராச்சாரியம் இருக்கு இல்லையா, அவன் தான் வேதாந்தம்னு சொல்றோம். ஆனா அது வேதாந்தம் அல்ல. வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்துக்கு அந்தமா இருக்கக்கூடிய உபநிடதங்கள். அந்த உபநிடதங்கள்லாம் இந்தி தத்துவ தரிசனத்துக்கு எல்லாருக்கும் ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையே தருகின்றது. அதுல இருக்கக்கூடிய பேரொழி என்பது